நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில புத்தக வாசிப்பு பற்றி பல தகவல்களையும் வழங்க வருகிறார் பெங்களூர் எழுத்தாளர் மற்றும் கட்டிட கலைஞர் பிரதீக்ஷா அவர்கள்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். என் பெயர் பிரதீக்ஷா, தஞ்சை மாவட்டத்திலிருந்து இன்னைக்கு உங்களோடு புத்தகம் வாசிப்பது பற்றி உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறேன். புத்தகம் வாசித்தல் பற்றி விவரமா பேசுவதற்கு முன்பு அப்படின்னா என்னவென்று நான் கூற விரும்புகிறேன். புத்தகம் வாசித்தல் என்பது மணிக்கணக்கில் ஒரே இடத்தில் அமர்ந்து புத்தகத்தில் உள்ள அனைத்தையும் மனப்பாடம் செய்வதல்ல. பல பேர் இதுதான் புத்தகம் வாசிப்பது என்பது நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல புத்தகம் வாசித்தல். நான் ஏன் இதை முன்பே முன்னிறுத்துகிறேன் என்றால், எப்பொழுதெல்லாம் சக மனிதர்கள் நான் புத்தகம் வாசிப்பதை பார்த்தாலும் என்னிடம் முதலில் வந்து கேட்பது ஏன் எப்பொழுதும் புத்தகத்திலே மணிக்கணக்கில் அமர்ந்திருக்கிறாய் என்றுதான். அதில் என்ன இருக்கிறது, உன்னால் என்ன காண முடியும், அது வெறும் வார்த்தைகளே என்றுதான் கேட்பார்கள். அதுதான் முதலில் எழும்பும் கேள்வியாக உள்ளது. அதனால்தான் புத்தகம் வாசித்தல் என்ற அந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறேன். இன்னும் எளிதாக கூற வேண்டும் என்றால், எப்படி நாம் அனைவரும் நம் ஓய்வு நேரங்களில் திரைப்படமோ பாடல்களோ கேட்கிறோமோ அதே போல்தான் புத்தகம் வாசித்தலும். முன்பெல்லாம் மனிதர்கள் பொழுதுபோக்கிற்காக திரைப்படங்கள் பார்ப்பதும் பாடல்கள் கேட்பதும் வழக்கமாக கொண்டார்கள். ஆனால் இக்காலத்தில் நம்முள் பாதி மனிதர்கள் பொறுப்புகளும் வேலை அழுத்தமும் அதிகரிக்க அதிகரிக்க சிறிது நேரம் நிதர்சனத்தில் இருந்து கற்பனை உலகிற்கு செல்லவே பொழுதுபோக்கு தனிமத்தை பயன்படுத்தி வருகிறார்கள் என்று படர்க்கையில் கூறுவதற்கு பதிலாக பயன்படுத்தி வருகிறோம் என்று என்னையும் அதில் சேர்த்து கொள்ள வேண்டும். நானும் அதில் ஒருத்தியே. இன்னும் விவரமாக தொடங்குவதற்கு முன்பு நான் இந்த நேரலை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். உங்களுள் எத்தனை பேர்கள் தங்கள் குழந்தைகள் பாடப்புத்தகத்தை தவிர மற்ற புத்தகங்களை படிப்பதற்கு அனுமதிக்கிறீர்கள்? நான் ஏன் இதை கேட்கிறேன் என்றால், எந்த ஒரு பழக்கமும் சிறு வயதில் நாம் பழகியோ அல்ல பார்த்தோ கற்றுக்கொள்வதே காலம் முழுவதும் தொடரும். இதுதான் நம் பெரியோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தவை. இப்போது பெற்றோர்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகள் கைபேசியோ அல்லது இணையதளமோ பயன்படுத்தினால் பெருமையாக கூறுகிறார்கள், என் பிள்ளை கூகுளில் இதை தானாக சென்று சோதனை செய்வாள், யூடியூபில் தானாக கையாண்டு பொம்மை படம் பார்ப்பான் என்று பெருமித்தம் கொள்கிறார்கள். இதில் பெருமித்தம் கொள்வதில் என்ன இருக்கிறது? எப்படியும் 20 வயது ஆன பின்பு நம் போல் அவர்கள் வாழ்க்கையும் கைபேசியும் இணையதளமுமாக மாறிவிடும். சிறு பிள்ளைகளின் உலகம் வேறு. அது மிகவும் கற்பனை வாய்ந்த உலகம். அதில் கொண்டு போய் நமக்கு கிடைத்த சாபம் கைபேசியை ஏன் நாம் திணிக்க வேண்டும்? அதில் என்ன பெருமை உள்ளது? அந்த வயதில் அவர்கள் கதைகள் கேட்டும் வண்ணங்கள் தீட்டியும் வாழ்வில் சந்தோஷமாக உலாவி வர வேண்டிய காலம் அது. அதில் கொண்டு போய் நாம் இணையதளத்தை திணிப்பதும் கைபேசியை திணிப்பதும் என்றும் பெருமைக்குரியவை அல்ல. நான் இவ்வாறு கூறினால் அனைவருக்கும் ஒரு கேள்வி எழும்பும், யாரிடா இவ பிள்ளைகளை கதை புத்தகம் வாசிக்க சொல்கிறாள் என்று. உண்மை என்னவென்றால், ஒரு கெமிஸ்ட்ரி புத்தகமும் கணக்கு புத்தகமும் எந்த அளவு முக்கியமோ அதே போல்தான் சுயசரிதை வாசிப்பதும் வரலாறு கதைகள் வாசிப்பதும் முக்கியம். ஏனென்றால் பாட புத்தகங்கள் என்றும் வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருவதில்லை. வாழ்க்கை பாடத்தை இரண்டு வகையில் கற்கலாம். ஒன்று பிறர் வாழ்வில் இருந்து, மற்றொன்று நாம் கடந்து வந்த பாதைகளில் இருந்து. இதில் எளிது பிறர் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வதே. அதை புத்தகம் வாயிலாக மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். மற்றொன்று நல்ல விஷயம் புத்தகம் வாசிப்பதினால் என்னவென்றால், நம்முடைய கற்பனை திறன் மேம்படும், கற்பனை திறன் அதிகரிக்கும். முன்பு சொன்னேன் அல்லவா, சிலர் என்னிடம் வந்து கேட்பார்கள், இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது, புத்தகங்கள் வெறும் வார்த்தைகள் நிறைந்தவை, இதில் உன்னால் என்ன காண முடியும் என்று கேட்பார்கள் என்று கூறினேன் அல்லவா. அவர்களுக்கு அது வெறும் வார்த்தை. ஆனால் எனக்கு அந்த வார்த்தைகள் மூலம் என் கற்பனையில் ஒரு உலகமே ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த உலகத்தில் சோகங்கள் உள்ளன, சந்தோஷங்கள் உள்ளன, கஷ்டங்கள் உள்ளன. அந்த கஷ்டத்தை அந்த உலகத்தில் உள்ள மக்கள் எப்படி கையாளுகிறார்கள், அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், நம் வாழ்க்கையில் எப்படி அது பயன்பட போகிறது, இந்த மாதிரியான வாழ்க்கை பாடத்தை உங்களால் புத்தக வாயிலாக மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக என் வாழ்க்கையே எடுத்துக்கொள்ளலாம். நான் 10 வயதிலிருந்து புத்தகம் வாசிக்கிறேன். ஆரம்பத்தில் தலைவர்கள் வாழ்வியல் கதை மட்டும் படித்து வந்தேன். பின்பு கவிதைகள், பின்பு வரலாறு. இப்பொழுது அனைத்து விதமான புத்தகங்களும் வாசிப்பேன். என்னிடம் ஏறத்தாழ 400 புத்தகங்கள் இருக்கிறது. என் வாழ்வில் பல மனிதர்கள் என்னிடம் வந்து சேர்ந்தார்கள், என்னை விட்டு பிரிந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு தருணத்திலும் என் புத்தகங்களே என் கைப்பிடித்து வழிகாட்டியது. என் சோர்வான நாட்களை புத்துணர்ச்சி ஆக்கியதும் பலர் வாழ்விலிருந்து வாழ்க்கை பாடத்தை கற்றதும் புத்தகம் வாயிலாகவே மட்டும். யாரேனும் என்னிடம் வந்து உன்னிடம் இருக்கும் மிகப்பெரிய சொத்து என்னவென்று கேட்டால், அது என்னிடம் உள்ள பணமோ நகையோ அல்ல, அவையெல்லாம் நிரந்தரமற்றவை. இன்று என்னிடம் இருக்கும் நாளை வேறு ஒருவரிடம் இருக்கும். எனக்கு மிகப்பெரிய சொத்து என் புத்தகங்களே. அவை அளித்த வாழ்க்கை பாடமும் அனுபவமும் எந்த ஒரு காகித பணமும் ஜொலிக்கும் நகைகளும் அளிக்கவில்லை. ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் உண்டு, பீப்புள் ஹூ ஆர் ரீடிங் புக்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் லைஃப். எந்த ஒரு மனிதன் புத்தகம் வாசிக்கிறானோ அவன் வாழ்க்கையை கையாளும் முறை வித்தியாசமாக உள்ளது. நான் நிறைய பெற்றோர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் தங்கள் குழந்தைகளை அமைதிப்படுத்தவே கைபேசியை கொடுக்கிறார்கள். பிற்காலத்தில் அந்த ஒரு குழந்தைதான் புத்தகம் வாசிக்கும் நபரை சந்தித்தால் வேற்று கிரகவாசி போல் பார்ப்பார்கள். அதை தான் நான் தினம் தினம் அனுபவித்து வருகிறேன். ரயில் நிலையங்களிலோ இல்லை நான் வேலை செய்யும் இடத்திலோ சந்திக்கிறேன். நான் எப்பொழுதெல்லாம் ஒரு பொது இடத்தில் என் பையிலிருந்து புத்தகத்தை எடுத்தாலும் பல வித்தியாசமான பார்வைகள் என் மீது வீசும். யாரடா இவள் கைபேசியை எடுக்காமல் புத்தகத்தை எடுத்து வாசித்து வருகிறாள் என்று. அதனாலேயோ என்னவோ இலக்கியம் அழிந்து கொண்டே வருகின்றன. அது தமிழாக இருக்கலாம், ஆங்கிலமாக இருக்கலாம், எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் வாசிப்பவர்கள் குறைய குறைய இலக்கியமும் அழிந்து கொண்டேதான் இருக்கும். அது மிகவும் கவலைக்குரியது. எந்த ஒரு மனிதன் வாழ்விலும் கலையும் வாசமும் இலக்கியத்தின் வாசமும் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனிதன் உயிர் தன்மையுள்ளவனாவான். இல்லை என்றால் ஏடிஎம் மிஷினுக்கும் மனிதனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. இன்னொன்று பொறுமை. ஒப்பிட்டு பார்த்தால் பொறுமை உள்ளவர்கள் மட்டுமே புத்தகம் படிப்பார்கள், அல்லது புத்தகம் படிப்பவர்கள் மட்டுமே பொறுமை உள்ளது. நான் கூறுவதை நம்ப முடியவில்லை என்றால் உங்கள் வாழ்வில் இருக்கும் புத்தகம் வாசிக்கும் நபரையும் இன்னொரு வாசிக்காத நபரையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். முன்பெல்லாம் திரையரங்குகளில் மட்டுமே படம் பார்க்க இயலும். இப்பொழுது அதுவும் கைபேசியில் வந்து விட்டதா? நல்ல வசதி. பாடல்கள் எல்லாம் ஓட்டி 2 மணி நேர படத்தை 30 வினாடியில் பார்த்து முடிக்கிறார்கள். எங்கேயோ நம் மனிதர்கள் அனைவரும் பொறுமையை இழந்து கொண்டே வருகிறோம். நாளுக்கு நாள் நம்மிடம் இருந்து பொறுமை பிரிந்து சென்றே கொண்டிருக்கிறது. கைபேசியாலும் இணையதளத்தினாலும் என்றுமே ஒரு வாசகரின் வாழ்க்கையும் அவர் சக மனிதர்களுடன் பழகும் முறையும் வித்தியாசமாகவே இருக்கும். நீ என்னம்மா சும்மா புத்தகம் வாசி வாசி என சொல்ற, புத்தகங்களுக்கு நாங்கள் எங்கே செல்வோம் என்று கேட்டால், அந்த வசதி இல்லையே என்று சொன்னால், புத்தகங்கள் வாங்க இயலவில்லை என்றால் நூலகம் செல்லுங்கள். கண்டிப்பாக நூலகம் இல்லாத கிராமமோ நகரமோ இருக்காது. அப்படி இல்லை என்றால் அதை பெரியவர்கள் உதவியுடன் அமல்படுத்த தக்க நடவடிக்கை எடுங்கள். நாம் நல்ல ரோடு போடுகிறார்கள், நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. நாளுக்கு நாள் கிராமங்களும் நகரங்கள் போல் வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதே போல் நூலகத்தை உருவாக்க அனைவரும் உதவி செய்தால் வாசிப்பவர்களும் வளர்வார்கள், இலக்கியமும் வளரும், சமூகமும் வளரும். என்னை பொறுத்தவரை புத்தகங்கள் இல்லாத வீடு வெறும் மண்டையோடுகள் நிறைந்த கட்டிடம். கலையும் இலக்கியமும் மட்டுமே ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும். பிறந்த நாள் என்றால் புத்தகங்களை வாங்கி பரிசளியுங்கள். புத்தகம் வாசிப்போம். நம் வாழ்க்கையையும் சமுதாயத்தையும் மேம்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.
இதுவரை புத்தகங்கள் வாசிப்பு பற்றி பல தகவல்களை வழங்கிய பெங்களூர் எழுத்தாளர் மற்றும் கட்டிட கலைஞர் பிரதிஷா அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.